الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا صدق الله العظيم அல்லாஹு அக்பர் 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 அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்களே தியாகப் பெருநாளை கொண்டாடுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு தொழுகையை தொழுதவிட்டு நல்லதை கேட்போம் அதன்படி நடப்போம் என்ற நீயத்தோடு இந்த இடத்திலே வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவை நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அந்த அல்லாஹுடைய பேரே கூறிய ஹுத்பா பிரசங்கத்தை இன்றைய பெருநாளுடைய ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கையை வரலாறுகளை தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் தாபியூன்கள் தபஉ தபயீன்கள் நல்லடியார்கள் முஸ்லீம்கள் மோமீன்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த பெருநாளை எங்களுக்கு தந்திருக்கிறான். தியாகத்தின் பின்னணியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய தியாகம் செய்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது வஹிதிபு தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத், பல சோதனைகளை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தான். அந்த சோதனைகளை எல்லாத்தையும் பூர்த்தி செய்தார். ஒன்றுலையும் மனம் தளர இல்லை. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நான் மக்களுக்கு இமாமா ஆக்கிட்டேன் அல்லாஹ் சொல்றான். அவர்கள் பட்ட சோதனைகள் என்ன? கண்ணியமானவர்களே, தத்தீருடைய அலமாக்கள் எழுதுகின்றார்கள், மிக பெரும் நாலு சோதனைகளை சந்தித்தார்கள். அதுல முதலாவது சோதனை, அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் சோதித்து பார்த்தான். இந்த உள்ளம் யாரோட, இந்த உள்ளம் அல்லாஹோட இருக்குதா என்று சோதித்து பார்த்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ், அதாவது ஒரு சிலை வணக்கம் செய்யக்கூடிய அவருடைய வீட்டுக்குள்ள இருந்துதான் அந்த அல்லாஹுவை சுஜூது செய்யக்கூடிய சாஜித் உருவாகிறார். கண்ணியமானவர்களே, அவருடைய உள்ளத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது இது ஜா ரப்பஹு பிகல்பின் சலீம், ஆரோக்கியமான உள்ளத்தோட சாந்தியான உள்ளத்தோட அல்லாஹ்வை வந்தடைந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்கிறார், நாளைய மறுமையில் உங்களுக்கு நிம்மதி வேணுமா, நாளைய மறுமையில் உங்களுக்கு சுவர்க்கம் வேணுமா? அப்படி என்றால் உங்களுடைய உள்ளம் சாந்தியான உள்ளமாக இருக்கணும். யௌமலா யூஃபவு மாலு வலா பனூன், பிள்ளைகூட்டிகள் சொத்து செல்வம் ஒன்றாலையும் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நாள் இருக்குது. அதுதான் மறுமை நாள். கண்ணை மூடிவிட்டால் திறக்க முடியாத ஒரு நாள். எங்களுக்கு யாருமே கை கொடுத்து உதவ முடியாத ஒரு நாள். கண்ணியமானவர்களே, அந்த நாள்ல சில மக்களுக்கு அல்லாஹ் உதவிய கொடுப்பான். இல்லாமன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம், யார் சாந்தியான உள்ளத்தோடு அல்லாஹ்வை சந்திக்க வராங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக நாளைய மறுமையில வெற்றி, நாளைய மறுமையில சுவர்க்கம். அவங்களுக்கு தோல்வி கிடையாது. இங்க உள்ள தோல்வி தோல்வி அல்ல, இங்க உள்ள கஷ்டம் கஷ்டம் அல்ல, நாளைய மறுமையில உள்ள தோல்விதான் உண்மையான தோல்வி, நாளைய மறுமையில உள்ள வெற்றி தான் உண்மையான வெற்றி. கண்ணியமானவர்களே, ஐந்து வகையான உலகத்துல நாங்க இருக்கிறோம். ஒன்று, முதலாவது ஆலமுல் அர்வாஹ்ல இருந்தோம், அதுக்கு பின்னால ஆலமுல் அர்ஹாம் தாயுடைய கற்பத்துல இருந்தோம். மூணாவது வகையான உலகம் ஆலமு துன்யா, இந்த துன்யாவுடைய உலகத்துல வாழ்றோம். அதுக்கு அடுத்ததாக ஆலமுல் பர்தா, நாலாவது உலகம் கபருடைய உலகம், அங்கு சில காலம் இருப்போம். அதுக்கு பின்னால் ஆலமுல் ஆஹிரா, அதுதான் கடைசி உலகம், அதுதான் வெற்றியை தரக்கூடிய உலகம் அல்லது அதுதான் தோல்வியை தரக்கூடிய உலகம். எனவே அங்கு போவதற்கு நல்ல முறையில் நாம் இருந்து கொள்ள வேண்டும். எனவே அங்கு செல்வதாக இருந்தால் ஒரு மனிதனுடைய உள்ளம் கல்புன் சலீமாக இருக்கணும். அந்த உள்ளம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிருந்தது. முதலாவது அவருடைய உள்ளம் கல்புன் சலீம், உள்ளத்தை சோதித்தான். உள்ளம் பரிசுத்தமானது, அது அல்லாஹ்வுக்குரியது, அதுல யாரும் குறுக்கிடாது. சிலை வணக்கம் புரியக்கூடிய தந்தை வீட்டில் இருந்தாரே, தந்தர மார்க்கத்துக்கு கூட தந்த மகனை எடுத்துக் கொள்ளலாம போச்சு. கண்ணியமானவர்களே, அந்த அளவு அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் பரிசுத்தமான உள்ளமாக வச்சிருந்தான். இரண்டாவது ஒரு வகையான சோதனை அல்லாஹ் கொடுத்தான். முழு உடம்பையும் அல்லாஹ் சோதித்து பார்த்தான். இது யாருக்காக? கண்ணியமானவர்களே, நம்ரூது மன்னன் மிகப்பெரிய ஒரு நெருப்பு கண்டத்தை தயாரிச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை போடுறதுக்கு முயற்சி பண்றான். அந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த உயிரா வாழ்வா சாவா என்றிருக்கக்கூடிய கட்டத்துல மார்க்கத்தை விடையில போடுறீங்களா, நெருப்புல போடுங்க. பாதுகாப்பதுல நம்ரூது பெரியவர் அல்ல, பாதுகாப்பதுல படைச்ச ரப்பு பெரியவன் என்ற பொறுப்பை சாட்டினாங்க. கண்ணியமானவர்களே, நெருப்புல போட்டதுக்கு பின்னால் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்றான், விக்கிரகங்களை அவர் விக்கிரக ஆராதனைகளை வெறுத்து வந்த ஒருவர், தௌஹீத் பிரச்சாரத்தை மேலோங்கி செய்த ஒருவர். கண்ணியமானவர்களே, அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகள் எழுதி போய் சொல்வார்கள், முஅல்லிமு தௌஹீத் வ உஸ்தாது அகீதா. ஒரு மனிதன் அவருடைய மக்கள் எல்லாம் சேர்ந்து இவர் நெருப்புல போட போறார்கள். உங்களை விக்ரம் எதிர்க்கக்கூடிய இந்த இப்ராஹிமுக்கு பழி தீக்கணுமா, நீங்க எல்லாரும் சேர்ந்து இவரது நெருப்புல தூக்கி போடுங்க, உங்களை பழிய தீத்துக்கொள்ளலாம் சொல்லி எல்லாரும் சேர்ந்து நெருப்புல தூக்கி போடுறாங்க. அல்லாட நெருப்பு இல்லையா? இந்த உலகத்துல பத்தக்கூடிய நெருப்பு எல்லாம் அல்லாட நெருப்பு இல்லையா? அல்லாட கட்டளையில் இயங்கணும். அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிடுகிறான், நெருப்பே நீ சாந்திய கொடு, உன்னுடைய சுபாவம் பத்து வயதுதான், ஆனால் இப்ராஹிம் என்னுடைய கலீல் வந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய நபி வந்திருக்கிறார், நெருப்பே நீ பத்தக்கூடாது. தப்சீருடைய உலமாக்கள் எழுதுகின்றார்கள், குல்னா யா நாரு கூனி, அல்லாஹ் அந்த நெருப்புக்கு எப்போது கட்டளையிட்டானோ அந்த நிமிடத்தில் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் நெருப்பு பத்திச்சோ அந்த நெருப்பெல்லாம் அந்த நிமிடத்திலே குளிராக மாறியதா. எப்போது அல்லாஹ் இப்ராஹிம் நபியை குறிப்பாக்கினானோ அப்போதுதான் இப்ராஹிம் நபி மீது அது குளிரை கொடுத்தது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா உதவி கொடுக்க நாடினா அப்படித்தான், படைப்பினங்களை எங்களுக்கு சாதகமாக்கி தருவான். கண்ணியமானவர்கள், அதுக்கு பின்னால அல்லாஹ் சொல்லுகிறான், அவங்க பத்த இல்ல நெருப்பு அவங்களுக்கு சாந்திய குடிச்சி, என்ன வார்த்தை அல்லாஹ் பயப்படுத்துறான், குளிர குடுத்தி. ஆனா அந்த குளிர தாங்கலா, சில நேரங்களை போயிட்டு நாங்க குளத்துல குளிப்போமே, அந்த குளிப்பு சில நேரங்கள் எங்களுக்கு குளிக்க இயலாது, அந்த அந்த குளிர எங்களா தாங்க இயலாது. அப்படியான ஒரு குளிர்ல போடப்படுறாங்க. அதுக்கு பின்னால அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸலாமா, சாந்திய குடு. கண்ணியமானவர்களே, குளிராகவும் இருக்காத சூடாகவும் இருக்காத அதுக்கு இடைப்பட்ட ஒரு சரணம் இருக்குமே கண்ணியமானவர்களே, அப்படியான ஒரு கட்டத்தை நீ கொடுத்தீர்கள் அல்லாஹ் நெருப்பு கட்டளிடுகிறான். தப்சீருடைய வளமாக்கு அதற்கு கீழே நிறைய விளக்கு விழுகின்றார்கள். கண்ணியமாக நேரம் போதாமை நான் சுருக்கமாக சொல்கின்றேன். இறுதியாக அல்லாஹ் சொல்லுகிறான்,
அவங்க எல்லாரும் இந்த இப்ராஹிம் நபிக்கு சூழ்ச்சி செய்ய நாடினாங்க.
யாரு சூழ்ச்சி செய்ய நாடினாங்களோ அவங்களே அந்த ஆபத்துல விழுந்துட்டாங்க. யாரெல்லாம் நெருப்பு பத்துன்னு நாடினாங்களோ, இப்ராஹிம் நபிய பத்த வச்சு சாம்பலாக்கையும் நாடினாங்களோ, அவங்க தான் தோத்து போயிட்டாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான். இரண்டாவது சோதனை, அவருடைய உடம்ப சோதித்து பார்த்தான், அதுவும் அல்லாஹ்வுக்காக. மூணாவது ஒரு வகையான சோதனை அல்லாஹ் கொடுத்தான், நிறைய சொத்து செல்வங்களை கொடுத்தான். அந்த முழு சொத்து செல்வங்களையும் விருந்தாளி கொடுக்கறதுக்கு முன்னுக்கு வார, எவ்வளவு பெரிய தியாகம். எங்கள்கிட்ட வந்து யாராவது உதவி கேட்டா எங்களை சிலதான் நாங்க கொடுப்போம், ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முழுமையா கொடுத்தாரு.
ஹல் அதாக ஹதீஸு லைஃபி இப்ராஹிம் அல் முக்ரமீன்,
அல்லாஹ் எங்க நபிக்கு சொல்லி கொடுக்கிறான், நபியே நாயகமே உங்களுக்கு தெரியாதா, இப்ராஹிம் நபி எப்படி விருந்தாளிகளை கவனிச்சார்னு செய்தி உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி அல்லாஹ் எங்க நபிக்கு இப்ராஹிம் நபி முன்னால வாழ்ந்த ஹலீல் அவருடைய வரலாறு சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தாளியை கவனிக்கிறதா இருந்தா அவங்கள உதாரணத்தை சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, மூணாவது வகையான சோதனை, முழு செல்வத்தையும் அல்லாஹுக்கு கொடுப்பதற்கு முன் வந்தார். அல்லாஹுக்காக எளிய மக்களுக்கு அல்லாஹுக்காக விருந்தாளியை கொடுப்பதற்கு முன் வந்தார். இன்னும் ஒரு வகையான சோதனை தான், பிள்ளை கிடைக்காது இருக்கக்கூடிய வயதுல ஒரு பிள்ளையை கொடுத்தல்லாம் சோதித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழுது அழுது துஆ கேக்குறாங்க,
ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன்,
யா அல்லாஹ் ஒரு சாலிஹான குழந்தையே தாயா அல்லாஹ், பணக்கார புள்ள நல்ல அன்பசுள்ள புள்ள இல்ல சாலிஹான புள்ளையே தாயா அல்லாஹ்,
ஃபபஷரனாஹு பிகுலாமின் ஹலீம்,
அவங்களுக்கு ஒரு நுட்பமான நல்ல புள்ளையை கொடுத்தோம், நல்ல விவேகமான நல்ல ஒரு புள்ளையை கொடுத்தோம். எந்த அளவு பிள்ளைண்டா, சின்ன வயதிலேயே அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடிய பிள்ளை. கண்ணியமானவர்களே, அப்படியான ஒரு பிள்ளையை கொடுத்து அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அறுக்குமா ஏழுமா,
பலம்மா ஹுசை
சை என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். சின்ன பிள்ளைகள் வாப்பா உமாக்கு பின்னால ஓடுற வயது, தாய் சாப்பனுக்கு பின்னால தொங்குற வயது, அந்த வயதுல அந்த பிள்ளைய அறுத்து பழிடணும். கண்ணியமானவர்களே, அப்படி ஒரு கனவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவை நிறைவேற்ற முன் வருகிறார்கள். நிறைவேற்ற முன் வருகின்ற போது அல்லாஹ்
சொல்கிறான், இப்ராஹிம்
இப்ராஹிமே, எங்கட கனவை நீங்க உண்மைப்படுத்திட்டீங்க, எங்கட கனவை உண்மையில நீங்க சொல்வீரர் அல்ல செயல் வீரர், செயல்படுத்த போறீங்க, எனவே உங்களுக்கு நாங்க மகத்தான ஒரு குர்பானியை தரப்போறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே வாராரு நிறுத்துங்க அந்த குர்பானிய, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுவருக்கு தெரிந்து ஒரு ஆட்ட குழந்தை கொடுக்குறாங்க, இதான் குர்பான் செய்யுங்க. கண்ணியமானவர்களே, அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பான் செய்திருந்தால் எங்கட குடும்பத்துல ஒவ்வொரு தலைப்பிள்ளையும் நான் குர்பான் செய்திருக்க வேண்டும். ஆனா அன்னைக்கு அந்த கடமையை அல்லாஹ் லேசாக்கி தந்திருக்கிறான். சுன்னா முஅக்கதாவை மிகவும் லேசாக்கி தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்வதற்கு யாரெல்லாம் தகுதி இருக்குதோ அவங்க அதை செஞ்சு கொள்ளுங்க, அப்படி செய்ய இல்லையா வசதி இருந்தும் செய்ய இல்லையா சொல்லக்கூடிய இந்த இடங்களுக்கு வரமானம் எச்சரித்தார். கண்ணியமானவர்களே, நாலாவது வகையான சோதனையிலும் வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ் பிள்ளை கிடைக்காது என்று இருக்கக்கூடிய அந்த வயதில் ஒரு பிள்ளையை கொடுத்து அறுத்து பழித்தார், அறுத்து பழிவதற்கு முயன்றார். அல்லாஹ் இறுதியில சொல்லுறா, அல்லாஹுத்தா இறுதியில சொல்லி காட்டுறான். கண்ணியமானவர்களே, எவ்வளவு அழகான அல்லாஹுடைய உதவியை பாருங்க. அது மட்டும் இல்ல, அவருக்கு பிள்ளை கிடைக்காது இருக்கக்கூடிய வயதுல ஒரு பிள்ளைய தந்தான் அல்லாஹ், அதையும் அல்லாஹுக்கா வந்து அர்ப்பணிக்க நீங்க முன் வந்தீங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பிள்ளை இன்னும் ஒரு சாலிஹான பிள்ளைய தரப்போறோம்,
வபஷரனாஹு பிஇஸ்ஹாக நபியன் மினல் சாலிஹீன்,
சாலிஹான ஒரு மனிதர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அந்த நபியை உங்களுக்கு குழந்தையாக தருவோம் பின்னால் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுதான் அல்லாஹ் நல்லடியார்களுக்கு இருக்கிற உதவி. கண்ணியமானவர்களே, இந்த நாலு சோதனைக்கு பின்னாலதான் முதலாவது தன் உள்ளம் ரப்போட,
தன்னுடைய முழு உடம்பும் ரப்புக்காக, தன்னுடைய முழு செல்வமும் ரப்புக்காக, தன்னுடைய குழந்தையா அதுவும் ரப்புக்காக அறுத்து பழிட ஆயத்தம் என்ற நிலையில வந்ததுக்கு பின்னாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் அவருடைய கலீலாக தெரிவு செஞ்சான். சுபஹானல்லாஹ், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய கலீலாக மாறுவதுதான் லேசி வேலை இல்லை. ஒரு நபி கலீலாக மாறுறதுக்கு நிறைய தியாகம் செய்திருக்கிறார், முழு செல்வத்தையும் கொடுத்திருக்கிறார், தந்த உடம்ப கூட கொடுக்க முன் வந்தார், நெருப்புல போட சொன்னாங்க போட்டார்கள், நெருப்பு இருக்கல்ல. அப்படி ஒரு கட்டம் வந்தா எங்கட ஈமான் எப்படி இருக்கும்? கண்ணியமானவர்களே, ஒரு கட்டத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய உதவியை கொடுத்தாங்க, எதுவுமே செய்யாம விட இல்லை, எதுவுமே செய்யாம விட இல்லை. தந்த வாப்பாக்கு தாவா கொடுக்கிறார், தந்த தந்தைக்கு தாவா கொடுக்கிறார், வீடுல வாழ்ந்த வீடோ, அதாவது சிலை வணக்கம் புரியக்கூடிய ஆதருடைய வீடு, ஆனா தந்தை இல்லையா? ஒரு தந்தை சிலை வணக்கம் புரிவதை ஒரு மகனால தகித்துக் கொள்ள முடியாது அல்லவா? அதனால தந்த மகனுக்கு தாவா கொடுக்கிறார். அருமை வாப்பாவே, நீங்க சைத்தான வணங்கவான வாப்பா, இன்ன சைத்தான கானலில் ரஹ்மானி அசியா, சைத்தான் படைத்த ரப்புக்கு மாறு செய்யக்கூடியவன் வாப்பா, நீங்க சைத்தான வணங்காதங்க வாப்பாண்டு ஒரு வாப்பா ஒன்று மகனுக்கு சொல்றத போல மகன் ஒன்று வாப்பாக்கு சொல்லி கொடுக்கிறார். சுபஹானல்லாஹ். தொடர்ந்து அந்த மகன் சொல்றாரு, யா அபதி இன்னி அகாப், என்ற மகனே, என்ற வாப்பாவை நான் பயப்படுறேன் வாப்பா, ஐயமஸ்ஸக அஸாபும் மினர் ரஹ்மான் ஃபதகூன லிஷைத்தானி வலியா, என் வாப்பாவே நான் பயப்படுறேன், நீங்க சிலைகளை வணங்கி வணங்கி சைத்தான வணங்கி வணங்கி சைத்தான நண்பனா போய் நீங்க சைத்தான உற்ற நண்பனாக வந்து உங்களை அவன் வழி எடுத்துருவான், எனக்கு பயமா இருக்கு இல்லையா? என்ன பிறக்க செஞ்ச வாப்பா இல்லையா? உங்களுக்கு ஒன்று நடந்தா இந்த மகன் தாங்க ஏலா இல்லையா? எனவே வாப்பா சிலை வணக்கம் செய்யாதீங்க என்று சொல்லி தந்த வாப்பாக்கு மகன் சொல்லி கொடுக்கிறான், தந்த தந்தைக்கு மகன் சொல்லி கொடுக்கிறான். உடனே ஆதர் பேச ஆரம்பிக்கிறார், கால அராஇபுன் இப்ராஹிம், இப்ராஹிமே என்ன சொல்றாய், உலோகால நாங்க வணங்கிட்டு வந்த இந்த விக்கிரகங்களை உடைக்க சொல்றயா? அது நடக்காத காரியம், இந்த வேலையை நீ விட இல்லண்டா, உன்னை கல்லால அடிச்சு கொள்ளுவேன் வாப்பா சொல்றாய், என்ன விட்டு ஒதுங்கி போயிடு, என்கிட்ட நிக்காத. அந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ் அழைக்கிறான், தந்த வாப்பா அந்த உலகத்தை விட்டு விரட்ட போறாரு, அது ஒரு இழப்பு அல்ல, அந்த இழப்புக்கு பகரமாக அல்லாஹ் கொடுக்க போற உதவியை பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிம் அல்லாஹ் சொல்லுறான், இப்ராஹிமே உங்களை வாப்பா உங்களுக்கு விரட்டலாம், ஆனா காபத்துல்லாவுக்கு பக்கத்துல என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல உங்களுக்கு இடத்தை நான் ஒதுக்கிட்டேன். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் கொடுக்கிறான் இடம், அல்லாஹ்வை நம்பிய யாரையும் அல்லாஹ் கைவிட்டது கிடையாது. எனவே அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே, இந்த தியாகங்கள் எங்கட வாழ்க்கையில வரணும் என்ற விஷயத்தை நினைவுபடுத்திக் கொண்டு அடுத்ததான் அந்த பெருநாளுடைய தினம் எங்களுடைய உள்ளங்கள் ஒன்று போடணும். ஆரம்பத்தில் ஹஜ்ரத் சொன்னதை போல எங்கட உள்ளங்கள் ஒன்று போடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃமின்கள் எல்லோரும் கமசலில் ஜஸத், ஒரு உடம்பை போன்றவர்கள். இன்னும் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனை போன்றவர், கமத்தலி ரஜுல், ஒரு மனிதனை போன்றவர்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கல் புன்யான், ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். சுபஹானல்லாஹ். ஒரு கட்டிடம் எப்படி அழகா ஸ்ட்ராங்கா இருக்குது, ஒரு உடம்பு எப்படி அழகா இருக்குது, அதுல கைக்கு வருத்தம் தான், ஏனைய உடம்புகள் அந்த வருத்தத்தை அனுபவிக்குது. கண்ணுக்கு வருத்தமா, கை பிடிக்க மறுக்கும், வாய் சாப்பிட மறுக்கும், உடம்பு ஓய்வெடுக்க மறுக்கும். அதை போலதான் ஒவ்வொரு மூமினும் என்ற கருத்தை சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த நல்ல நாளில எங்கட மனஸ்தாபத்துல எங்கட உள்ளத்துல ஏதாவது குரோதம் இருந்தா அதை மறந்துடுங்க. யாரோடையாவது கோபித்துக் கொண்டிருந்தா இது ஒரு சந்தர்ப்பம், இந்த நேரம் மனம் விலகி இருக்கிற நேரம், உறவாகி கொள்ளுங்க, சமரசம் செஞ்சு கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் மூணு நாளைக்கு கோபித்துக் கொண்டிருந்த நிலைமையில மாத்த மவுத் ஆகிறாரோ தகல நார், அவர் நரகத்துல நுழைவான் என்று சொன்னார், நரகம் நுழைந்து விட்டான் என்று சொன்னார்.
நரகம் நுழைவான் எதிர்காலத்துல சொல்ல இல்ல, நரகம் நுழைகிறான் நிகழ்காலத்துல சொல்ல இல்ல. எப்போது அவன் மௌத்தாகிறானோ, எப்போது அவனுடைய உயிர் பீகிறதோ, அந்த நிமிடமே அவன் நரகத்துடைய வாழ்க்கை அனுபவிப்பான். கோபிச்சு கொண்டிருந்தா இந்த சபையில நாங்க துவா கேட்போம், எங்கட துவா கபூல் செய்யப்படும் எப்படி? இரண்டு கொலையாளிகளை நாங்க இந்த மஜ்லிஸ்ல வச்சுக்கொண்டு அல்லாஹ்ட்ட கையேந்தினா எப்படி எங்க துவாக்கள் கபூல் செய்யப்படும்? எனவே கண்ணியமானவர்களே, யாருக்காக வந்து வாழாதீங்க, அல்லாஹ் ரசூலுக்காக வந்து வாழுங்க. அல்லாஹ் ரசூலுக்காக வந்து வாழுங்க. சைத்தான் செல்வான், இவெண்ட கௌரவத்துக்கா உனக்கு பணம் நிக்குதே, வாகனம் நிக்குதே, நீ இவெண்ட ஓலை குடிச்சிட வாழக்கூடிய இவனுக்கு போய் நீ தலா சொல்லணுமா என்று சைத்தான் சொல்லுவான். கண்ணியமானவர், ஓலை குடிச்சதான், ஆனா நாளைய மறுமையில் அந்த சைத்தான் செல்றான், உனக்கு சுவர்க்கத்தை பெற்று தராம இந்த வரட்டு கௌரவத்தை உங்களுக்கு காட்டுறான். இந்த வரட்டு கௌரவத்தை பெரிய அதாவது சைத்தான் அலங்கரித்து காட்டுவான். கண்ணியமானவர்களே, சுவருக்கு திருநலவை சைத்தான் அப்படியே மறைச்சிருவான். எனவே கண்ணியமான நன்னலா இல்ல உறவாகி கொள்ளுங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமாக அடிச்சிருக்கார்கள். எங்களுடைய அமல் கிழமையில திங்கக்கிழமை வியாக்கிழமனால் மலக்கு மாட்ட கொண்டு சேர்க்கிற நாள், மலக்கு மாறு அல்லாட்ட கொண்டு சேர்க்கிற நாள். ஆனா ரெண்டு மனிதர் கோபித்துக் கொண்டிருந்தா அவங்க உறவாக வரையில் அவங்க அமல் அல்லா அவர்களிடத்துல அல்லாவிடத்துல மலக்கு மாற கொண்டு சேர்க்க மாட்டாங்க. அதனால கண்ணியமானவர்களே, எங்களுடைய அமல் அல்லாட கபூல் செய்யப்படணுமா, உறவாகி கொள்ளுங்க, செய்து கொள்ளுங்க. அடுத்தது கண்ணியமானவர்களே, எங்கட பெற்றார் ஹயாத்தோட இருந்தா இந்த நல்ல நாள்ல அவங்களை கௌரவப்படுத்துங்க, அவங்களுக்கு மரியாதை செலுத்துங்க, அவங்களோட துவாவை பெற்றுக் கொள்ளுங்க. இந்த உலகத்துல ஏதாவது மீண்டும் பெற முடியாத ஒரு பாக்கியம்தான் அந்த பெற்றோர்கள். எங்கட மனைவி பிடிக்க இல்லையா, இரண்டாவது மூணாவது திருமணம் முடிச்சு கொள்ளலாம். எங்களுக்கு ஒரு நண்பன் பிடிக்க இல்லையா, ஒரு ஆசிரியர் பிடிக்க இல்லையா, படிப்பை நண்பரை மாத்திக்கொள்ளலாம். ஆனா எங்களை விட்டு ஒரு தாய் பிரிஞ்சிட்டா, எங்களை விட்டு ஒரு தந்தை பிரிஞ்சிட்டா, இன்னொரு தந்தையை தள்ளி கொடுத்து எடுக்கலாம், இன்னொரு உம்மா பணம் கொடுத்து எடுக்கலாம். சல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் பார்த்தார்கள், ஒரு மனிதர் சல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் அவர்கிட்ட வந்து ஜிஹாது செய்வதற்கு அனுமதி கேட்கிறார். அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் திருப்பி கேட்டார்கள், உன்னுடைய தாயும் தகப்பனும் ஹயாத்தோடு இருக்கிறார்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். அப்படி என்றால் நீ ஜிஹாது செய்ய தேவையில்லை, ஜிஹாதுடைய கூலியோடு தருவான், உன்னுடைய பெற்றோரை போய் நீ பாரு சொல்லி அவரை திருப்பி அனுப்பி வைத்தார்கள். இன்னொரு மனிதர் வந்து சல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் அவர்கிட்ட கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், எங்கட ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜு கணமே செய்யறது போல நான் ஹஜ்ஜுக்கு கிடைச்சிருக்கிற சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸுகள்ல ஏராளமான சிறப்புகளை சொல்லி தந்தாங்க. பிர்ருல் வாலிதைன் தீனுல் வதை எந்த அளவுண்டா சொல்லுவார்கள், பிர்ருல் வாலிதைன் தீனுல் வதை, பிர்ருல் வாலிதைன் பெற்றோரை கவனிப்பது தீன் மார்க்கம். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நபியாங்க சொல்லியிருக்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செய்யாட்டி குற்றம், இன்னொன்று தைன் கடன். கண்ணியமானவர்களே, இந்த கடனை நாங்க நிறைவேற்ற இல்லையா, ஒரு காலம் எங்கட புள்ள கூட்டி அதை நிறைவேற்றுவாங்க. ஒரு காலம் எங்கட புள்ள கூட்டியா நாங்க சோதிக்கப்படுவோம். எனவே எங்கட பெற்றார் மாறு பெருமதியானவங்க, அவங்களை ஒதுக்கிறாதீங்க, அவங்கள பாக்கியமாக கருதுங்க, அவங்கள சுமையாக கருதாதீங்க. ஒரு காலம் வரும், கண்ணியமானவர்கள் அந்த காலத்தில் அந்த பெற்றோரோட நடந்து கொள்வது சிரமமாக இருக்கும். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், அவங்களுக்கு தீயண்ட வார்த்தையை சொல்ல வேணாம், சங்கையான வார்த்தையை கொண்டு நீங்க அவங்களோட பேசுங்க. இந்த உலகத்துல எது மிகவும் சங்கையான வார்த்தையோ கரீம் என்றெல்லாம் பயன்படுத்துறான். அல்லாட சிஃபத்தை குறந்து பெற்றோருடைய பேசக்கூடிய வார்த்தையோடு அல்லாஹ் பயன்படுத்துறான். எனவே சங்கையாக எங்களை பெற்றோரை பாவித்துக் கொள்ளுங்க. எந்த அளவுண்டா கிதாபுகள் எழுதுறாங்க, எங்கட சைக்கின கூட எங்கட தாய் சாப்பிட மனதை நோகடிச்சா அதுவும் அல்லாட்ட பாவமாக கணிக்கப்படும் எழுதுறாங்க. கண்ணியமானவர்களே, எனவே பெற்றோர் பாக்கியமாக கருதி கொள்ளுங்க. அவங்க இந்த உலகத்தில் நிறையவே தியாகம் செஞ்சாங்க. ஒரு தாய் இருக்கிறாளே மிகவும் சிரமப்படக்கூடியவள், வீட்டுல சமைப்பாங்க, அந்த தாய் தான் சமைப்பா எல்லாருக்கும், ஆனா அந்த தாய் முதலாவது சமைப்பா, ஆனா முதலாவது சாப்பிட மாட்டா. தன்னுடைய கணவனுக்கும் அந்த தகப்பன் மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க எல்லாரும் ருசி இருந்தா உப்பு இருந்தா அழகா சாப்பிடுவாங்க. ஆனா தாயுண்டு எப்ப தெரியுமா சாப்பிடுவா, தண்ட பிள்ளை தண்ட கணவன் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னால மிஞ்சி இருந்தா தான் ஒரு தாய் சாப்பிடுவா, அதுதான் தாய் பாசம். கண்ணியமானவர்களே, சில நேரங்கள் எங்களுடைய தாய்க்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, எத்தனையோ சந்தர்ப்பங்களை சாப்பிட்டதை போல எங்களுடைய தாய் நடிச்சிருப்பா. பிள்ளைக்கு தெரிஞ்சா பிள்ளை கவலைப்படும். ஒவ்வொரு பெற்றோர்களையும் கண்ணியமானவர்களே, எங்களுடைய பெற்றோர் ஹயாத்துல இருந்தா போய் கேளுங்க, வாழ்க்கையில எத்தனை முறை சாப்பிட்ட மாதிரி நீங்க நடிச்சிருக்கிறீங்கம்மான்னு கேட்டுப்பாரு. எனவே கண்ணியமானவர்கள் ஒரு தாய் இருக்கிறாரே, அவரோட பாசத்தை சொல்ல இயலாது. அரசனா ஒரு அன்னைக்கு மகன் சொல்வார்கள். ஒரு பிள்ளைய நடக்க விட்டு ஒரு தாய் பாப்பா, ஆனா நடப்பதை பார்ப்பதை விழவும் அந்த பிள்ளை கீழே விழுந்து விடக் கூடாது என்பதிலே தாய் கண் கருத்துமாக இருப்பார். எனவே கண்ணியமானவர்களே, நல்ல முறையில இருந்து கொள்ளுங்க. நாங்க வெளியில நல்ல முறையில இருந்தா அல்லாஹ்வை நிச்சயமாக நல்லவர்கள். உள்ரங்கத்தை நல்ல முறையில இருந்து கொள்ளுங்க. அதனால சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய முகம் நூலு கொப்பானது, ஒரு மனிதனுடைய முகம் ஒரு புத்தகத்துக்கு ஒப்பானது. அதை பலரும் பலவிதமாக படிப்பார்கள். எங்களுடைய முகத்தை எங்களை பற்றி அல்லாஹ் நல்ல விதமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் நல்ல முறையில் நடக்க வேண்டும் கண்ணியமானவர்கள். எனவே பெற்றோருடைய உறவுகளை சீராக்கிக் கொள்ளுங்க. அடுத்த விஷயம் கண்ணியமானவர்களை, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எங்களோட வாலிபர் நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. சந்தோஷமான விஷயம், நிர்வாகத்தால ஞாபகப்படுத்தினாங்க, பெரிய ஒரு தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, தொழுகல தப்பு சீரியல்டா, எங்களை தொழுக சீரியல்ல, எங்களோட உள்ள சீரில்லைண்டா நாங்க சொல்லக்கூடிய தொழுக சீரில்ல, அதே போல எங்களை தப்பு சீரில்லைண்டா எங்களை தொழுக சீரில்ல. இந்த தப்பை சீர் செய்யறதுக்காக வேண்டி அலஹானமரலை லைன் போட்டு இந்த இடங்களை துப்புரவு பண்ணி செஞ்சு தந்திருக்காங்க. கண்ணியமானவர்களே, இது ஆரம்ப கட்டமாக இருந்தாலும் இந்த பணியை விட்டுடாதீங்க. எங்களோட தப்பு கோணாம இருந்தா தப்பு சீர் செய்யப்படுவதால் வரக்கூடிய எல்லா நன்மைகளும் இந்த வாலிபர்களுக்கு வந்து சேரும். வாலிபம் பெருமதியான பருவம் கண்ணியமானவர்களே. கண்ணியமான வாலிபர்கள் இந்த வாலிபத்தை பெருமதியாக கருதுங்க. நாங்க எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பருவம் தான் வாலிபம். எந்த அளவுன்னு அந்த வாலிபத்தை வர்ணிப்பார்கள், சுவர்க்கம் செல்வதற்கு தங்களை தயார்படுத்துகின்ற வயது என்று சொன்னாலும் சமூகத்தின் உயிர் நாடி என்று வர்ணிப்பார்கள், சமூகத்தின் முழு எலும்பு என்று வர்ணிப்பார்கள். நாங்கள் எல்லோரும் விரும்பக்கூடிய வயது வாலிபம் தான். சஹாபாக்களோடு நபிசல்லாஹு அலைவசனோடு இருந்த சஹாபாக்கள் அநேகமானவர்கள் வாலிபர்கள். யுத்தத்துக்கு தளபதியாக அனுப்பிய அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த சஹாபாக்கள் வாலிபர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை எழுதக்கூடியவர்கள், அதாவது வாலிபர்கள். சுவர்க்கத்துக்கு நன்மாராயன் சொல்லப்பட்ட அதிகமான சஹாபாக்கள் வாலிபர்கள். கண்ணியமானவர்களே, இந்த வாலிபம் சாதிக்க முடியாத வயதல்ல, சாதிக்கக்கூடிய வயது, எதையும் சாதிக்கக்கூடிய வயது. இதனாலதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபத்தில் நிறைய சிறப்புகளை சொல்லி தந்தார். நாளைய மறுமையில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தாருக்கு நிழல் கொடுப்பான். அதுல ஒரு கூட்டத்தாரு தான் சாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதில் தந்த வாலிபத்தை கடைச்ச ஒரு வாலிபர், இபாதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை கழிச்ச ஒரு வாலிபருக்கு அல்லாஹ் நாளைய மறுமையில சுவர்க்கத்தில் அல்லாஹ் நிழலை கொடுப்பான். கண்ணியமானவர்களே, எனவே அந்த நிழல் எங்களுக்கு வேணும். அந்த நிழலுக்கு சொந்தக்கார வாலிபரா நாம் ஆகிக்கொள்வோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நாளைய மறுமையில பல கேள்விகளை கேட்பான். அதுல ஒரு கேள்விதான் அன் சபாபிஹி, எங்கட வாலிபத்தை பற்றி கேட்பான். அன் உம்ரிஹி, எங்கட வாழ்நாளை பற்றி கேட்பான். கண்ணியமானவர்கள், இந்த ரெண்டு கேள்வி நீங்க பாருங்க. அன் உம்ரிஹி, வாழ்நாளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். வாழ்நாளைக்குள்ளே வாலிபம் இருக்கிறது, வாலிபமும் வாழ்நாளைக்குள்ளே வந்து போகும். ஏன் அல்லாஹ் வாலிபத்தை தனியாக விசாரிக்கிறார்? வாலிபம் பெருமதியானது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது, இந்த கேள்வி எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவர்களும் இந்த வாலிப வயதை தாண்டி வயோதி புகழ் இருக்கக்கூடிய அநேகமானவர்கள் எல்லோரும் இந்த வாலிப காலத்தை பற்றி அல்லாஹ்விடத்தில் ஜவாபு சொல்ல வேண்டும். இந்த வாலிபர்களுக்கு, வாலிபத்தை தாண்டி வந்தவர்கள், எங்களுடைய வாலிபத்தில் இந்த விடயங்களை நாங்கள் செய்யவில்லை, ஆனால் இன்று இந்த வாலிபருக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? கண்ணியமான வாலிபர் என்று சொல்லக்கூடியது அது வித்தியாசமான ஒரு டாபிக். வாலிபத்தை தாண்டி வந்த வயோதிபர்கள் வாலிபர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இன்றைய வாலிபர்கள் வயோதிபர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது ரெண்டு விதமான கோணம் இருக்கிறது, ரெண்டு விரிவாக பேசக்கூடிய தலைப்பு. எனவே கண்ணியமானவர்களே, இந்த வாலிபர்கள் சமூகத்துக்கு நிறையவே சேவை செய்யக்கூடியவர்கள். எனவே இந்த வாலிபத்தை பெருமதியாக கழித்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் சுவர்க்கம் அனுப்புவதற்கு தெரிவு செய்திருக்கிற வயதும் வாலிபம் தான். நாங்க எல்லாம் இப்ப 60-70 வயது அப்பா மாரெல்லாம் இருக்கலாம் சொல்கிறதுக்கு. கண்ணியமானவர்களே, நரை, அதாவது முடி படுத்தவங்களை பார்க்கிற போது மறுமையுடைய சிந்தனை ஏற்படணுமா? அதில் அதனால நிறைய பேர் இருக்கிறீங்க கண்ணியமானவர்களே, வயதாளிகளா இருக்கிறீங்க, அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புற போது எங்களை எல்லாம் வாலிபராகத்தான் அனுப்புறான். பெண்களாக இருந்தா 18 வயது கன்னிகளாகவும், வாலிபர்களாக ஆண்களாக இருந்தா 33 வயது வாலிபர்களாகவும் தான் அல்லாஹ் எங்களை சுவருக்கு தடுப்புறான். அந்த சிபு பலா தகுரமு அபதா, நீங்க வாலிபராகவே எரியுங்க, சுவருக்கு சில வயோதிபம் கிடையாது, சுவருக்கு சில அழுப்பு கிடையாது. பல்லாயிரம் வருடங்கள் போனால் உங்களுடைய வயது 33 தான். எனவே இந்த வாலிபத்தை பெருமதியாக கழித்தா நாளைய மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் சிறந்தவர்களாக இருப்போம். எனவே இந்த வாலிபத்தை பெருமதியாக நம்ம கழித்துக் கொள்ளுங்க. அடுத்தது கண்ணியமானவர்களே, ஒற்றுமையான முறையில் வாழ்ந்து கொள்ளுங்க. ஒற்றுமை இருக்குதே மிகப்பெரிய ஒரு சக்தி, மிகப்பெரிய ஒரு பலம், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வர மிகப்பெரிய ஒரு இபாதா. இந்த ஒற்றுமையை வழிகாட்டக்கூடிய இபாதத் தான் அந்த காலத்தில் நிறைய இபாதத். கண்ணியமானவர்களே பாருங்க, மிகப்பெரிய உதாரணம் ஜமாத் தொழுக. இமாம் தொலைவித்தா இமாமுக்கு பின்னால இருந்து எப்படி இமாம முழுக்க முழுக்க நூத்துக்கு நூறு வீதம் நாங்க பின்பற்றுவோம். அரபாவை பாருங்க, மக்கா மதீனாவை பாருங்க, ஒரு எகாமத் 30 லட்சம் மக்களை ஒரே அணியில கொண்டு வராங்க, ஒரே இடத்துல ஒன்று சேர்க்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒற்றுமை! படித்தவங்க படிக்காதவங்க, அரபி அஜமி கருப்பர் வெள்ளர் எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேரக்கூடிய இடம் அந்த அரபாவுடைய மைதான். கண்ணியமானவர்களே, எனவே அதெல்லாம் ஒற்றுமையை வழிகாட்டக்கூடிய இடங்கள். ஜும்மாவுடைய சின்னத்தை எடுத்து பாருங்க, அரை மனைத்தியா நம் வெனசிவார் பிலால் சாப் மாதின் சாப் சொல்லுவார், யாருமே பேசக்கூடாது. ஹத்தீப் வரப்புறார் மிம்பருக்கு, அவர் பேசுவாரு, யாராவது ஹத்தீப் பேசுற போது நீங்க பேசிட்டா அல்லது பக்கத்தில் உங்களுக்கு பேசவானாம்னு சொன்னாலும் உங்களோட ஜும்மா கூடாது. இப்படி எல்லாரையும் மௌனமாக வச்சு பேசக்கூடிய அரை மனத்தி எங்கெங்கெல்லாம் ஜும்மா பள்ளி இருக்கிறதோ எல்லா இடங்களையும் மரமனத்தியான மிகப்பெரிய வழியா, மிகப்பெரிய ஒற்றுமை. சமூகத்தில் ஒரு செய்தியை கொண்டு சேர்க்கணுமா, இலகுவான வழி ஜும்மாவுடைய விம்பர், இது மீடியா. எனவே கண்ணியமானவர்களே, ஒற்றுமையாக வாழ்ந்து கொள்ளுங்க. ஒற்றுமை இருக்குது, அது மிகப்பெரிய இபாதத். ஒற்றுமை இல்லாம போயிட்டா நாம பெரிய கூட்டமாக இருந்தாலும் நிச்சயமாக எங்களால ஒன்றுமே செய்ய போயலாம், ஒன்றுமே செய்யலாம். அடுத்தது அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும். எங்களை உழுக்க நாங்க அழகான தோற்றமுடியா உடம்புகள் அழகா இருந்து இவ்வளவு பேர் இருந்தாலும் எங்களை உள்ளங்கள் ஒன்று படையிலண்டா அல்லாஹ் எங்களுக்கு உதவியை தரமாட்டான். அல்லாஹ் காவலருக்கு எங்களை சோதிக்க வைப்பான். எனவே கண்ணியமானவர்களே, எங்களை உள்ளத்தை எப்போதும் ஒன்றுபடுத்துவோம், அப்போது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவிகள் எங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன், அதை ஞாபகப்படுத்திட்டு பொதுவாக நிறைவு கொண்டு வருகிறேன். எதென்றா உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக மியான்மாரிலே ஒரு பாரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டு எங்களுடைய முஸ்லீம்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள். மியான்மாருடைய வரலாறு அது தனியை பேச வேண்டிய தலைப்பு. கண்ணியமானவர்களே, நாள் கணக்கில் பேசக்கூடிய தலைப்பு. சுருக்கமாக சில விஷயங்களை தொற்றுகிறேன். அதாவது அந்த மியான்மார் 1945 பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் பெற்றுக் கொண்ட அந்த மியான்மார் 1960 அங்கே இராணுவம் ஆட்சிக்கு வருகிறது. சுருக்கமாக சொல்லுகின்றேன். அதற்கு பின்னால் 1982 அந்த இராணுவம் ஆட்சி அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு சில சட்டங்களை போடுகின்றது. அந்த சட்டம் அந்த நாட்டுக்கு போடுகின்ற சட்டம் என்று சொல்வதை விடவும் ரோஹிங்கிய முஸ்லீம்களுக்கு ஒரு சட்டத்தை போடுகின்றார். அதுதான் மிகவும் பயங்கரமான ஒரு சட்டம். இந்த மனித உரிமை மீறல்களிலே கணவன் மனைவியுடைய பிரச்சனையை முறையிடக்கூடிய எந்த அளவு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்ற காலம், அறிவு வளர்ந்திருக்கின்ற காலம், ஆனால் இத்தகைய காலத்திலே 1982 அந்த அரசினால் ஒரு யாப்பு கொண்டு வரப்படுகிறது. அதுதான் அந்த ரோஹிங்கியவர்கள் அங்கு வாழக்கூடிய முஸ்லீம்கள் இந்த நாட்டவர்கள் அல்ல, அவர்கள் வந்தான் வருத்தான்கள். எனவே அவர்களுக்கு இங்கு குடி உரிமை இல்லை என்று எழுத்து எழுதப்படுது. அடுத்ததாக இருந்தார்கள், இவர்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் எங்களிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும். அனுமதி கொடுத்ததுக்கு பின்னால் திருமணம் முடிப்பதாக இருந்தால் அவங்களுக்குள்ளே யாரையாவது ஒருவரை பார்த்து திருமணம் முடிக்க வேண்டும். அப்படி திருமணம் முடிப்பதாக இருந்தாலும் முடித்து விட்டாலும் 2 பிள்ளைகளுக்கு கூடுதலாக அவர்களால் பெற முடியாது. இப்படி என்றெல்லாம் சட்டம் அங்க கொண்டு வருகிறார்கள். அதற்கு பிற்பட்ட ஒரு காலத்திலே எந்த அளவு அந்த பிரச்சனை முத்துகிறது என்றால் அவர்களுக்கு அதை அந்த சட்டத்தை அப்படியே பேணி நடந்தார். அதற்கு பின்னால் சில விஷயங்களை அங்கு வாழக்கூடிய முஸ்லீம்களால் அவைகளை செயல்படுத்த முடியாது. எந்த அளவென்று அந்த இராணுவ ஆட்சி அவர்களுக்கு ஒரு சட்டத்தை திணிக்கின்றார்கள், ஒரு விடயத்தை திணிக்கின்றார்கள். அதாவது எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்ற பன்னி இறைச்சி, அந்த இறைச்சியை தின்னுமாறு திணிக்கப்படுகிறார்கள். அப்போது அந்த கலவரத்தில் நிறைய முஸ்லீம்கள் குரல் கொடுத்தார்கள். அந்த பின்னணியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, கடந்த 4 நாட்களுக்கு முன்னதாக அந்த மியான்மாரிலே 2000க்கும் மேற்பட்டவர்கள் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சின்ன பிள்ளைகளை நாங்கள் மீன் வெட்டுவதை போன்று கையில் எடுத்து விட்டிருந்தார். பேசுவதற்கு கூட மனம் இடம் தரவில்லை. கவலையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சந்தோஷமாக பிறநாளை கொண்டாட வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள், அந்த நிகழ்வுகளை சென்னால் கண்ணீர் வடித்து விடுவீர்கள், கண்ணீர் வடித்து விடுவீர்கள். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 25,000 பேர் வங்காளதேஷ் மலைப்பகுதியில் ஒரு போட்டிலே, அதாவது முகாங்கள் அடித்து தங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் அந்த இராணுவத்துடைய பிடி வரும் என்றால், இராணுவத்துடைய அதிகாரம் வரும் என்றால், அப்படியே அவர்கள் போட்டினூடாக அல்லது வேறு வழியினூடாக அப்படியே கடலிலே பாய்வார்கள். அப்படி கடலை பாய்ந்தால் ஒன்று இந்தியாவை சென்றடைவார்கள், அப்படி இல்லை என்றால் இலங்கையை சென்றடைவார்கள், அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு கடல் பரப்பிலே போய் சேருவார்கள். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட இக்கட்டான கட்டத்தில் அந்த மக்கள் இருக்கிறார். எனவே இந்த நல்ல நாளிலே நாங்கள் பெருநாளைக்காக வேண்டி, நேற்று அதுக்கு முந்தின நாள் எல்லாம் நாங்கள் தொங்கோட்டம் ஓடின மாதிரி ஓடிக்கொண்டிருந்தோம், ஆடைகளுக்காக வேண்டியும் தின்பண்ணங்கள் எடுப்பதற்காக வேண்டியும். ஆனால் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்ள, தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள தண்ணிக்கு முன்னால் இருக்கிறார்கள், பின்னால் வந்தால் தண்ணீரையாவது பாய்வோம் என்று. கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜாஜிகள் பணங்களை கொடுத்து தியாகம் செய்து அங்கே தொங்கோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சந்தோஷமாக பெருநாளை கொண்டாட தொங்கோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னொரு சமுதாயம் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுகிறோம், ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் மேலதிகமாக ஜனாதா தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எத்தனையோ பேர் விதவியாக்கப்பட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, எனவே நல்ல முறையிலே இந்த பெருநாளை கழித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காக வந்து கட்டாயமாக துவா செஞ்சு கொள்ளுங்கள். ஏனென்றால் நாங்கள் கேட்கக்கூடிய துவா இருக்குது, நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிற போது, அல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் நிலையானவன், மரணித்து போகக்கூடிய இடத்திலே நாங்கள் பொறுப்புகளை ஒப்படைப்பதை விடவும் மரணிக்காத ரப்பு ஒருவன் இருக்கிறார், அவரிடத்திலே பொறுப்புகள் ஒப்படைத்தால் அது பலவீனப்பட்டு போகாது. ஐநாவாக இருக்கலாம் அல்லது அரபு நாடுகளாக இருக்கலாம், நிறைய நாடுகள் பல அவர்களை கூடி கலைந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு ஒரு விடிவு இன்று வரை கிடைக்கவில்லை. எனவே கண்ணியமானவர்களே, எல்லாம் விடயங்களை ஞாபகப்படுத்தி விட்டேன். அதாவது இன்னும் சில விடயங்கள் ஞாபகப்படுத்த இருக்கிறது. நேரம் போதாமையினால் நேரமும் சென்று விட்டது, வெயிலும் அகோரமாக அடிக்கிறது, வேர்வைகள் சிந்துகிறது எல்லாருக்கும். கண்ணியமானவர்களே, எனவே எல்லோரும் பெருநாளை நல்ல முறையில் கழிக்க வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா நல்ல முறையில் இந்த பெருநாளை கொண்டாடி அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டத்திலே என்னையும் உங்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன் ஆமீன். வா ஆஃபர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.